கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த காலவேளையிலே தேவன் நம்மளை எல்லாரையும் ஒன்று கூட்டி தேவனை துதிக்கும்படியாகவும் போற்றும்படியாகவும் இந்த நல்ல காலவேளையை கொடுத்தபடியினால் தேவனை நன்றியத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் எனக்கு நல்ல சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த காலவேளையை கொடுத்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றியும் கனத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வெளிப்படுத்தின புஸ்தகத்திலிருந்து 4வது சபை அல்லது தியத்தீரா பட்டணத்து சபையினுடைய காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்திப்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 18வது வசனம்.
தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன்.
ஆ, போதும். இங்கே நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில், அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், வெண்கலம் போன்ற கால்கள். இதே காரியத்தை வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19:12-13. ஆ, போதும். இதே காரியத்தை வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 14-15 வாசிப்போம். போதும். இங்கே நாம் வாசிக்கிறோம் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்களாக இருந்தது, கால்கள் வெண்கலம் போன்ற கால்களாக இருந்தது. அப்போ இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். இப்போ மனுஷன் வந்து பார்க்குற பார்வையில் கோபமாக பார்க்குறானா, இரக்கமாக பார்க்குறானா, அல்லது வஞ்சிக்கிற நோக்கத்தோடு பார்க்குறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ மிருகங்களுடைய கண்களை பார்த்தா அதுக்கும் மிருகத்தினுடைய கண்ணுக்கு உண்டான வித்தியாசம் தெரியும். அப்போ ஆண்டவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், அப்புறம் கால்கள் வெங்கலம் போன்ற கால்கள். அப்போ அக்னி ஜுவாலை போன்ற கண்கள்னு சொன்னால் மனிதனுடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் போகும், ஆனால் ஆண்டவருடைய பார்வை, ஆமாம், அவருடைய சிருஷ்டி எங்கெங்கே இருக்குதோ அவ்வளவு இடத்துக்கும் ஆண்டவருடைய பார்வை போகும். அதே மாதிரி வெண்கலம் போன்ற கால்கள் சொன்னால் தேவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சிந்தைகள் அல்லது தேவனுடைய வார்த்தையினுடைய காரியங்களை கால்கள் சொல்லும்போது கால்கள் வந்து அது நிறைவேற்றக்கூடிய வல்லமை பொருந்தினதாக இருக்கிறது. அல்லது தேவன் என்ன நினைக்கிறாரோ, தேவன் என்ன செய்ய கட்டளை இடுகிறாரோ அந்த காரியத்தை தேவன் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறவர். அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் வெண்கலம் போன்ற கால்களும். அக்னி ஜுவாலை போன்ற கண்கள்னு சொல்லும்போது அவருடைய தரிசனம், நீண்ட தூரத்திற்கு செல்லக்கூடிய தரிசனங்கள், அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை பொருந்தினவர். அவர் வந்து மனுஷரில் இப்போ பார்க்கிறார். 2 4:16-9 வாசிப்போம். ஆண்டவருடைய கண்கள் யாரை பார்க்கலையோ அங்கே என்ன நடக்கும், யுத்தங்கள் நடக்கும். யுத்தம் நடக்குதா, ஆண்டவருடைய பார்வை அங்கே இல்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மைகள் அங்கே இல்லை. அது எந்த இடத்து நாட்டிலையாக இருக்கட்டும், வீட்டிலையாக இருக்கட்டும், தனி மனிதனாக இருக்கட்டும், கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே இல்லைன்னு சொன்னால் யுத்தங்கள் நடக்கும். எப்படி யுத்தங்கள் நடக்கும், கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே இல்லைன்னா உடனே சாத்தானங்க ஆதிக்கம் செலுத்தி என்னுடைய வேலை என்ன? யுத்தம் தான். அப்போ தேவனுடைய கண்கள் நம்ம மேலே இருக்கும் பொழுது சத்துரு நம்மளை தொட முடியாது, யுத்தம் நடக்காது. அப்படின்னா தேவனுடைய கண்கள் நம்ம மேலே படும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சமாதானம், சந்தோஷம். அப்போ தேவனுடைய கண்கள் நம்ம மேலே பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் எல்லாரையும் நோக்கி பார்த்துட்டு இருக்காரு, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. இந்த காரியத்தில் மதி இல்லாமல் போனீர். எப்படி மதி இல்லாமல் போனாவன்? தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தில் மதி இல்லாமல் போனீர். அதில்ல நானே சொல்லிடுறேன், அதுவும் இல்லை. இந்த விஷயத்தில் மதி இல்லாமல் போனீர்.
தேவனுடைய கண்களுக்கு மறைவா போகணும்னு நினைச்சார்.
இல்ல, அதுவும் இல்ல. பாருங்க, மதி இல்லாமல் போனா என்ன நடக்குதுன்னா யுத்தம் நடக்குது. இங்க யுத்தம், முதலாம் உலக போறா ரெண்டாம் உலக போறான்னு தெரியல. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவனை நோக்கி பார்க்கவில்லை, ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமா? இருதயத்தை அடைச்சி உத்தம இருதயம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். உத்தம இருதயம் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கும். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் நம்ம ஆண்டவரை எப்போ நோக்கி பார்க்குறோமோ அப்போ தான் தேவனுடைய இரக்கமும் அன்பும் நம்மளுக்கு கிடைக்கும். நாம் தேவனை நோக்கி பார்க்காமல் நம்ம போன வழியிலேயே போயிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் வேற ஒரு ஆளை நியமிச்சிருக்காரு, அவன் தானாக வந்துடுவான். சங்கீதம் 11:4-7 வரை வாசிப்போம். அங்க சிங்காசனத்தில் உட்காந்துட்டு பார்க்கிறாரு நீதிமான்களை, அவன் நல்லா உண்மையா இருக்கானா இல்லையான்னு அவருடைய இமைகள் சோதித்து அறியறது. சோதித்து அறியறதுக்கு பெரிய காரியம்லாம் செய்ய வேண்டாம், ஆண்டுடைய இமைகள் போதும். கொஞ்சம் கண்ணை மூடி கண்ணை முழிச்சா என்ன நடக்கும்? ஆமாம், கொஞ்சம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்கே சோதனை வந்துடுது. ஆமாம், கொஞ்சம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே ஆண்டவர் சோதிக்கிறதா கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய பிரசனம் இல்லைன்னா சோதனை தானாக வந்துடும். அப்போ துன்மார்க்கர்களை வெறுக்கிறார், அங்கே சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தே வெறுக்கிறாரு. ஆண்டவர் வெறுத்தார்னா இன்னொரு ஆள் கூட உட்காந்துருக்கிறான், நீ போ வேலை கவனி அப்படிம்பார். அப்படி தேவன் நம்மளை மறக்கும் பொழுது சத்துரு நம்மளை பின்தொடர்கிறான். சத்துரு நம்மளை பின்தொடர்கிறானா அப்படின்னா தேவனுடைய பார்வை நம்ம மேலே இல்லை. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பார்த்துட்ருக்காரு, இமைகள் சோதித்தருகிறது. வெளிப்படுத்தல் 2:19 வாசிப்போம். போதும், இங்க பாருங்க, இந்த சபை ஜனங்களை ஆண்டவர் உன் கிரியிலே அறிந்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த கிரியில பார்க்கும்போது அன்பு, அதுக்கப்புறம் ஊழியம். பாருங்க, இந்த சபையில நல்ல ஊழியம் செய்யறாங்க. அப்புறம் விசுவாசம், பொறுமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்பு செய்த கிரியில். அதை வாசிப்போம்.
நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகளிலும் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன்.
ஆ, முன்ன இருக்கிற ஆரம்பத்தில் இருந்த கிரியைகளை பார்க்கலாம், இப்போ இருக்கிற கிரியை அதிகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் முந்தின கிரியைகளை பார்க்கலும் பிந்தின கிரியை மோசமாக இருக்கு. அப்போ அநேகர் முந்தினோர் அநேகர் பிந்தினோராக வந்திருக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் இருக்கிற அன்பு குறைஞ்சி போய் இப்போ பின்னால் வந்திருக்கிறாங்க. மத்தேயு 19:30 வாசிப்போம். ஆ போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய காரியங்களில் முந்தி முந்தி வந்தவங்க இன்னைக்கு அனல் இல்லாமல் பிந்தி போயிட்டாங்க. அதே மாதிரி பின்னால் வர்றவங்க பார்த்தீங்கன்னா இவர் எதுக்கும் ஆக மாட்டார், இவருக்கு விசுவாசம் குறைவு, இவருக்கு தேவனுடைய வசனம் புரிய மாட்டேங்குது, இவர் சபையில் உட்காந்து தூங்கிக்கிட்டே இருப்பார், இவரை பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய நிலைமை இவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளுங்க ஆம மாதிரி முன்னால் வந்துடுவாங்க. முயல் மாதிரி வேகமாக ஓடி 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 வந்தவங்க என்னாச்சுன்னா எனக்கு 60% மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதி இருக்குதுன்னு நினச்சி நினச்சி இருந்து தூங்கி தூங்கி பின்னால் வந்துட்டு சேர்ந்துட்டாங்க. இப்படி முந்தின கிரியைகளை பார்க்கலாம் பிந்தின கிரியை நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும், அது எந்த விதத்துலையும் குறைஞ்சி போகக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் முந்தின கிரியைகளை பார்க்கலாம் பிந்தின கிரியைகள் குறைந்து போயிருக்கிறது. 2 பேதுரு 2:20-22 வாசிப்போம். முந்தின நிலைமையை பார்க்கலாம் பிந்தின நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இது இவர்கள் அறியாதிருந்தால் நலமாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஆகக்கூடாது. நாம் என்ன அறிந்திருக்கிறோமோ அந்த அறிந்திருக்கிற காரியங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் முன்னேறி 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 நாம் செல்ல வேண்டும். முன்னேற முடியாமல் அங்கேயே விசுவாசத்தில் நின்றுட்டாங்க கூட மற்றவங்க நம்மளை முந்தி போயிடுவாங்க, அதுவும் பின்மாற்றத்துக்கு ஒரு காரியம்தான். அப்போது இன்றைக்கு ஆரம்பத்தில் இருந்த நிலைமை ஆவிக்குரிய நிலைமையை பரிசோதித்து பார்க்கும் பொழுது திரும்பவும் பழைய விட்டு வந்த பாவங்களுக்கு அல்லது திரும்பவும் தங்களுடைய பழைய நிலைமைக்கு மாறும் பொழுது இந்த பிந்தின நிலைமை முந்தின நிலைமையை காட்டிலும் ரொம்ப மோசமாக இருக்கு. 2 பேதுரு 1:4-7 வாசிப்போம். 2 பேதுரு 1:6 கேட்டுக்கு தப்பினவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் அந்த பழைய விதமான காரியங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றிலும் நாம் வளர வேண்டும். இச்சை அடக்கம் இருக்க வேண்டும், அதோடு பொறுமை இருக்க வேண்டும், அதோடு அன்பு இருக்க வேண்டும். இப்படி பலவிதமான காரியங்களை ஒன்றாக இணைத்தால்தான் நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற முடியும். எனக்கு இரக்கம் இருக்குது, எனக்கு அன்பு இருக்குது, எனக்கு தாழ்மை இருக்குது, அப்படி ஒவ்வொரு காரியம் மட்டும்தான் நாம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொரு காரியத்தோடு தொடர்பு இருக்கிற இன்னொரு காரியத்தையும் வச்சுருக்கணும். இறக்கம் மட்டும் இருந்தால் பத்தாது, இறக்கத்து கூட அன்பு இருக்கணும், அன்பு மட்டும் இருந்தால் பத்தாது, அன்பு கூட பொறுமையும் இருக்கணும். இப்படி பலவிதமான காரியங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது தான் நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற முடியும். இது எல்லாமே சேர்ந்து வரணும். இப்ப இப்படி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா வெறும் அரிசி மூட்டை போட்டு பொங்க வச்சு நாம சாப்பிட்றோமா? இல்லை, அதுக்கு குழம்பு இப்படி வேணும், அதுக்கு இன்ன கலவை போடணும், இன்ன காய் போடணும், இன்ன போடக்கூடாது, இத்தனை மிளகாய் பொடி போடணும், இவ்வளோ உப்பு போடணும், எல்லாம் சரியான அளவில் இருந்தால் தான் ருசியாக சாப்பிட்றான். அதே மாதிரி எனக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா வெறும் மிளகாய் பொடியை மட்டும் போட்டு கலக்கி சாப்பிட முடியுமா? இன்னைக்கு அப்படி தான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. வெந்துட்டே இருக்குது, தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இறக்கம் மட்டும் இருக்குது, அன்பு இருக்குது, விசுவாசம் இருக்குது, அப்படின்னா எதுவுமே ஒன்று கூட ஒன்றும் சேர மாட்டேங்குதே. சேராமல் போய் என்ன ஆகுது? அங்கே கடைசியில் கனி கொடுக்குற நேரத்தில் கனி வரமாட்டேங்குது. ரெண்டு பேர் 1:8 மட்டும் வாசிப்போம். ரெண்டு பேர் கர்த்தரை அறிகிற அறிவினாலே கனி நம்மளுக்கு பெருகும். இவை எல்லாம் இருக்கணும், அப்போதான் கனி வந்து பெருகும். எப்படி கனி கொடுக்கறதுக்கு ஒரு செடிக்கு வந்து தண்ணி வேணும், உரம் வேணும், அப்புறம் பூச்சி வராமல் பார்த்துக்கணும், அதை வேலி அடைச்சி பாதுகாக்கணும், இப்படி எல்லா காரியமும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இருந்தாதான் அது கனி கொடுக்கும். இல்லாட்டின்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கு 4:26-29 வாசிப்போம். மார்க்கு 4:26-29 முதல்ல முளை வரும், அப்புறம் பயிர் வரும், அப்புறம் தானியம், அப்புறம்தான் அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புவாராங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளவு செடியிலேருந்து வருது, ஆனால் செடிக்கு வெளியிலேருந்து பாதுகாப்பு, வேலி அடைச்சி பாதுகாக்கணும், அப்புறம் உரம் போடணும், அப்புறம் தினந்தோறும் தண்ணியை கொடுக்கணும். இப்படி செஞ்சாதான் வந்து அந்த செடி வளரும். செடி நான் நல்லா இருக்கிறேன், நான் இரக்கமாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தால் செடி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். வளர்ந்து வளர்ந்து வரும்போது அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த செடிக்கு தேவையான தண்ணியை வந்து நாம் தான் கொடுக்கணும். செடி என்னமோ தானாக வளருது, இறக்கம் அன்பு பொறுமையெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி கொஞ்ச நாளில் தானாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் இதுக்கு தினந்தோறும் தண்ணீர் கொடுக்கணும். அப்படின்னா தினந்தோறும் நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், உரம் போடணும். எங்கே குறைவு இருக்குதுங்கிறத நாம் பரிசோதித்து அந்த இடத்துல நாம் கொஞ்சம் வளர்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்புறம் வேலி அடைத்து பாதுகாக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வேலி அடைக்கிற நிலைமையில் இருந்து சத்ரு உள்ளே வராதபடி, அல்லது உலக காரியங்கள் பாவங்கள் உள்ளே வராதபடி நம்ம வேலி அடைச்சி பாதுகாத்தாதான் நம்ம பயிர் நல்லா வளர்ந்து கனி கொடுக்கும். 2 பேதுரு 1:9 இப்படி இல்லைன்னா கண் சொருகி போன குருடன். அப்படின்னா கண்ணு நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தது, கண்ணு பார்வை இடையில கெட்டு போச்சு. ஆவிக்குரிய காரியங்களில் தேவனுடைய தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் நல்லா புரிஞ்சுது, நல்லா உணர்ந்து கொண்டான், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் தேவனுடைய காரியங்களில் உண்மை இல்லாதனால ஆண்டவர் அவனை குருடாக மாற்றிட்டார். அப்படின்னா இருளில் கொண்டு போய் ஆண்டவர் வச்சுட்டார், அறியாமையில் கொண்டு போய் வச்சுட்டார். இன்றைக்கு புறஜாதை விட ரொம்ப மோசமான நிலைமையில் மனசை இருக்கிறான். காரணம், கண் சொருகி போன குருடன். நல்லா கண்ணு பார்வையை பார்த்துட்டு இருந்தவனுடைய பார்வை உடனே கண்ணில் வந்து வியாதி வந்து கெட்டு போச்சு. இப்போ பிறவியிலேயே பார்க்காம இருந்தானா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு என்னன்னே தெரியாது, நிறம்னா என்னன்னு தெரியாது, பொருள்னா என்னன்னு தெரியாது, தடவி தடவி பார்த்து தான் தெரிஞ்சுக்குவான். ஆனால் கண் நல்லா பார்வை தெரிஞ்சவன் எல்லா பொருளுங்களையும் நல்லா சந்தோஷமாக பார்த்தவன், ஆண்டவருடைய அற்புதங்களை அப்படி அழகாக பார்த்து ரசித்த மனுஷன். தேவனுடைய காரியங்கள் இல்லாதனால அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது. ரெண்டு பேதுரு ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனம்.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை.
போதும் போதும், நம்மளுக்கு இடறுதல் வருகிறது. என்ன காரணம்? தேவனுடைய வார்த்தையில் உண்மை இல்லை. எப்போ பாரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இதில் போய் நான் மாட்டிக்கிறேன், நான் ஏமாந்து போயிடுறேன், என்னை ஏமாத்திட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி 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 வந்துட்டே இருக்கிறோம். நம்ம இடறி விழுகிறோம். நம்ம ஆவிக்குரிய நிலைமையெல்லாம் நடக்க தெரியாமல் நடந்து தடுக்கி தடுக்கி விழுகிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய காரியங்களை உண்மை இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் ஆண்டவருடைய காரியங்கள் இருக்கிறது. அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பு கேட்ட கிரிகள் வெளியில் இல்லை. பொறுமை இருக்குது, அந்த பொறுமை கேட்ட செயல்கள் வெளியில் இல்லை. தேவபக்தி இருக்குது, அந்த தேவபக்தி கேட்ட கிரிகள் இல்லை. இப்படி இருக்கும்போது நம்ம நல்லா நடந்து போகிற மாதிரி போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது தடுக்கி விழுந்துடுறோம். காரணம், தேவனுடைய காரியங்களில் நம்முடைய ஆவிக்குரிய சுபாவத்திற்கும் செயலுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லை. நம்முடைய சுபாவம் நல்லா இருக்குது, விசுவாசம் நல்லா இருக்குது, ஆனால் கிரியல் என்ன பண்ணுதுன்னா இடைக்கிடைக்கு மாறி மாறி வருது. அதனால் என்ன ஆகுது, மனம் போன போக்கில் போயிட்டுருக்குறோம், ஆனால் கால் வந்து தடிக்கு கொடுத்துட்றோம். கால்னு சொன்னால் கிரியைகள், நம்முடைய செயல்கள் மாறி மாறி நம்ம நினைக்கிற மாதிரி வராமல் வேறு ஏதோ மாறி நம்மளுக்கு நேரிடுகிறது. இதுதான் இடறி விழுகிறது. அப்போ இடறி விழுகிறது, நம்மளுக்குள்ள இடறி விழுகிற அனுபவம் நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் பரிசோதிக்க வேண்டும். ரெண்டு பேதுரு ஒன்னாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம்.
இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும்.
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போற பாஸ்போர்ட்டு அல்லது டிக்கெட்டு இப்படி படிப்படியா படிப்படியா தான் கிடைக்கும். இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்தா பரிசுத்தாவி கிடைச்சா உடனே பரலோகத்துக்கு நாம டைரக்டா போயிடலாம். இங்கே தடுக்கி தடுக்கி உளுந்து உளுந்து இருக்கிற மாச்சா எப்படி போய் சேர முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாரும் போயிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம இடையில தடுக்கி தடுக்கி உழுகிறோம். என்ன காரணம்? ஆண்டவரே தடுக்கி உழுக வைக்கிறாரு. இங்கே செயல்கள் சரியில்லை, வேகமாக முன்னேற முடியல, எப்படி நாம் போக முடியும்? இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் படிப்படியாக முன்னேறினால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம்.
இது நிமித்தம் நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு வந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைக்கூட நான் அசதியாகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைக்கூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன்.
நம்முடைய வாழ்நாளில் உயிருள்ள நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இவைகளை நினைவுபடுத்தி நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நான் முன்னேற வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, நான் பூமியிலிருந்து கடந்து போகிற நாள் வரைக்கும் இவைகளை ஒவ்வொரு காரியங்களையும் அடிக்கடி நினைவுபடுத்தி நான் இதை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்களும் ஒவ்வொரு நாளும் இதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது, தேவபக்தி எப்படி இருக்குது, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய பொறுமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நாம் பரிசோதிக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசோதிக்கலைன்னா நாம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு இடத்துல இடறி விடுவோம். நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருப்போம், நம்மளுக்குள்ள திடீர்னு சோதனை வந்துடும். நம்ம நல்லா பார்க்குற மாதிரி காரியங்களை பார்த்துட்ருப்போம், திடீர்னு கண்ணு மங்களாக போயிடும். இப்படி அநேக காரியங்கள் நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குங்கிறத நாம் பரிசோதித்து அதை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம்.
ஆகிலும் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்கார வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன்.
போதும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த தியத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இங்கே நம்ம வாசிக்கிறோம், முதல்ல வாசித்தோம், முந்தி செய்த கிரியிலும் பிந்தின செய்த கிரியைகள் நன்றாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி இருந்தும் கூட இங்க ஒரு குறை இருக்குது. என்ன குறைன்னு கேட்டீங்கன்னா, இது எசபேலுடைய போதகம். அந்த வசனத்தை இன்னொரு தடவை கூட வாசிப்போம்.
விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை துசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கப்பட்டு நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்.
ஆ, போதும். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். நம்ம தியத்தீரா சபைக்காரங்களா இல்லையாங்கிறத இப்ப கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல முந்தின நிலைமையை பார்க்கலாம், பிந்தின நிலைமை நல்லா இருக்குது நம்மளுக்கு. என்ன குறை இருக்குது? சோத்திரம், நானே சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஊழியம் செய்யற சபை இது. தியத்தீரா சபையில ஆண்டவர் சொல்றாரு, உன் ஊழியத்தையும் அறிந்திருக்கிறேன். இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கள்ள தீர்க்க தரிசியான எசபேலினுடைய போதகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, தியத்தீரா சபைக்குள்ளே கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படின்னா வெளியில் இருக்கிற ஊழியக்காரர்களை அழைத்து வந்து இந்த தியத்தீரா சபையில் பேசும்போது அந்த வெளியிலிருந்து வந்த ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எசபேலுடைய போதகத்தை இங்கே பிரசங்கம் பண்ணி அநேகர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் தியத்தீரா சபையை வந்து என்னென்னா ஒரு இடம் கொடுக்குது. வேசித்தனம் பண்ணவும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அநேக தேவனுடைய கற்பனைகளை விட்டு வழி விலகவும் விக்கிரகங்களுக்கு படித்தவைகளை புசிக்கவும். அப்படின்னா நம்ம நல்லதெல்லாம் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேதத்துக்கு வெளியே இருந்து வருகிற அநேக காரியங்களை அதை நாம் வந்து எடுத்துக்கிறதுனால தப்பில்லை, நல்ல காரியம் தானே. அப்படி இவங்க வந்து தேவனுடைய வார்த்தைகளை புரட்டி 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 பேசி வரும்போது என்னாகுதுன்னா, இது எசபேலினுடைய போதகம் இந்த சபைக்குள்ளே கடந்து வந்துகிறது. இப்போ எதனால் இந்த எசபேலுடைய போதகம் உள்ளே வந்ததுன்னா, இவங்க வெளியிலிருந்து ஊழியக்காரர்களை சபைக்கு அழைத்து வந்து பிரசங்கம் செய்கிறார்கள். அதனால தான் அந்த தியத்தீரா சபை ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு இப்படியாக மாறுகிறார்கள். அப்போ இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சபை ஏன் வந்து வெளியில் இருந்து கள்ளத்திற்கு தரிசியான எசபேலுடைய போதகத்தை பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்களை ஏன் கொண்டு வர வேண்டும்? என்ன காரணத்துக்கு வெளியிலிருந்து ஆளுக வந்திருப்பாங்க? இங்கே சரக்கு இல்லை, ஆனால் ஊழியம் இருக்குது. ஆனால் தினந்தோறும் ஊழியத்துக்கு ஆயத்தப்படாதனால நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா சிரிக்க வச்சிக்கக்கூடியவங்க, தூக்கம் வராமல் பேசக்கூடியவங்க, கரெக்டாக 3 பாயிண்ட் 1, 2, 3 காமன் நேரம் அல்லது மீறி போனால் அரை மணி நேரம், அதுக்கு மேலே வந்தால் எங்களுக்கு தூக்கமே வந்துடும். அந்த மாதிரி 3 பாயிண்ட்டை வச்சு பேசக்கூடிய ஆட்களை வெளியிலிருந்து கொண்டு வந்தால் கரெக்டாக 3 பாயிண்ட்டு கரெக்டாக பேசிட்டு போயிடுவாங்க. எப்படி? எசபேலுடைய போதகம் என்னங்கிறத கரெக்டாக 3 பாயிண்டில் சொல்லிட்டு போயிடுவாங்க. சொல்லிட்டு நல்லா பேசினார் நல்லா பேசினாருன்னு சொல்லிட்டு இங்கே வசூலியை அள்ளிட்டு போயிடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஊழியம் இருக்குது, ஊழியம் செய்ய வெளியே போகிறாங்க, சபையிலேயும் ஊழியம் நல்லா வளர்ந்துருக்குது, அதை மேற்கொண்டு கவனிக்க தெரியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வராங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜனங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு. ஆனால் இப்படி செஞ்சு கொண்டு வந்து அவங்க வந்து கள்ள போதகத்தை சபையில் உள்ளே போட்டு ஜனங்களை சிதறடிச்சுட்டு போயிடுறாங்க. நீதிமொழிகள் 27 நீதிமொழிகள் 27:23 வசனம். மந்தையின் மேல் கவனமா இருக்கணும். அந்த கவனம் இல்லைன்னா வெளியிலிருந்து ஆளுகளை கூப்பிட வேண்டியது வரும். 1 ராஜாக்கள் 21:9 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 21:9-10
அவர் இருக்கிறது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்றும் பிரதிஷ்டப்படுத்தி நாகரத்து ஜனத்தை முன் நிறுத்தி தேவனையும் சாட்சாகவும் தூஷித்தாய் என்று அவர்கள் காட்சி சொல்கிற பேரையாரின் மக்களாகிய இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போ, அவன் சாக்கும்படி அவளை கல்லறிங்கள் என்று எழுதினார்.
யார் எழுதுனது? யார் எழுதுனான்னு கேட்டீங்கன்னா, யெசபேல் எழுதி நாபோத்துடைய மோதிரத்தினால் கையெழுத்து போட்டு இதைய ஒரு ஆளுகிட்ட கொடுத்தனுப்பான். அப்போ யெசபேலுடைய போதகம் அப்படின்னு சொன்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா, யெசபேல் ஆலோசனை சொல்லுவான், அதை வந்து வேறொரு ஆள் அங்கீகரித்த மாதிரி அதை செஞ்ச மாதிரி மாற்றி விடுறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு கீரை தோட்டம் இருந்தது, இல்லை ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை ஆமாம் அவனுக்கு கீரை தோட்டமாக மாற்றணும். அப்போ அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய பூர்வீக சொத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் நான் கொடுத்துட்டு போகணும், நான் விற்க மாட்டேன். ரொம்ப கவலையாக படுத்திட்டார். யார்? இந்த ஆகாப் ராஜா. ஐயோ ஏப்பா இவ்வளோ கவலையாக இருக்குதா, எல்லாமே நம்மளது தானே அப்படின்னு சொல்லிட்டு யெசபேலுடைய போதகம் என்ன போதகம் வேலை செய்துனா, உடனே உபவாசம் சொல்லி அவனை நிறுத்தி தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான்னு சொல்லி களத்துக்கு அடிச்சு கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே லெட்டர் எழுதியாச்சு, உடனே போயாச்சு, உடனே பார்த்தீங்கன்னா உபவாசம் என்று அறிவித்தாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா உபவாசில் என்ன நடக்குதுன்னா, கொலை நடக்குது. வெளியில் உபாச கூட்டம்னு சொல்லி இப்போ சபைகளில் திடீர்னு உபாச கூட்டம் வைக்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய சபைகளில் உபாச கூட்டம், காத்திருப்பு கூட்டம் அப்படின்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? நிறைய பேர் தெரியாமல் ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா எல்லா இடங்களுக்கு போகுது. அதே மாதிரி சபையில், குறிப்பாக சபைகளில் மட்டும், இன்றைக்கி இந்த சபையில் ஒரு உபாச கூட்டம், காத்திருப்பு கூட்டம், அதுக்கு வெளியிலிருந்து பிரசங்கியார் வர்றாரு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் அடித்து எல்லாம் பண்ணிடுவாங்க. எல்லா ஆட்களும் விசுவாசிகளும் பயபக்தியாக ரொம்ப ஆண்டவருடைய காரியங்களில் கவனமாக இருந்து வருவாங்க. இதில் இந்த ஊழியக்காரனுக்கு பிடிக்காத ஆட்கள் யாராவது விசுவாசி இருக்காங்க, அல்லது விசுவாசிகளுக்குள்ளே யாருக்காவது சண்டை இருக்குது, அல்லது காணிக்க தசம பாகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் இப்போ யெசபேலுடைய போதகம் எப்படி கிரியை செய்யுதுன்னு பாருங்கள். யெசபேலுடைய போதகம் எப்படி கிரியை செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த பிரசங்க மன்றவர்கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. இவர் இதுக்கு தகுந்த மாதிரி வசனங்களெல்லாம் எடுத்து 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 ப்ரோக்ராம் பண்ணி இந்த காரியத்தை பேசுவார். பேசி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் முன்பாக அந்த குறிப்பிட்ட ஆளை பேர் சொல்லாமல் எந்த அளவுக்கு தாக்கி பேசணுமோ, எந்த அளவுக்கு மறைமுகமாக அவரை குத்தி பேசணுமோ, அந்த மாதிரி குத்தி 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 அன்னைக்கு அவர் சபையிலேருந்து போனார்னா அவர் வரவே கூடாது, அவரை சபையிலேருந்து துரத்துகிற வேலை, அல்லது அவருடைய சொத்துக்களை, அவர்கிட்டருந்து பொருள்களை வாங்கக்கூடிய மறைமுகமான வேலை. அப்படி பிரசங்கத்தை பண்ணி பண்ணி அந்த ஆளை நோக அடிச்சிருவாங்க. அப்போ இதை இங்கே இருக்கிற ஊழியக்காரன் அதை செய்ய முடியாது. காரணம், பாஸ்ட் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டாரு, என்னை பற்றி மறைமுகமாக இப்படி பேசிட்டாரு, நேரடியாக கேட்டிருக்கலாமே, ஆமாம் தெரியும் சொல்லிட்டாரு. பாருங்க எப்படி, இதுதான் பல சபைகளுக்கு கடந்து வரும்போது இசவேலுடைய போதகம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வரும். அப்போ இதை கேட்குற ஜனங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு விரோதமாக யாராவது செஞ்சாலும் இந்த வசனத்தை போட்டு அடிச்சிடலாம். அப்போ இதையும் அவங்க பழகிக்கிறாங்க, இப்படி ஒரு வசனம் இருக்குது, அப்படி ஒரு வசனம் இருக்குதுன்னு. அதனால் சபையை நடத்துகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தின் மேல் கவனமாக இருக்க வேண்டும். வெளி ஆட்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தால் ஆடுகள் சிதறடிக்கப்படும். இந்த காரியம் வந்து இவ்வளோ நாள் நான் பேசி பேசி இன்றைக்கி தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, இது மாதிரி எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது ஆவிக்குரிய காரியங்கள் அது வரும்போது நான் அது கரெக்டாக சொல்லிகிட்டே
இருப்பேன்.
ஆ, இந்த சபையில் வந்து நம்ம சபையில் ஏன் வெளியிலிருந்து ஆளுகளை கொண்டு வரதில்லைன்னு சொன்னால் அவ்வளோதான், நல்ல ஆடுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு
போயிடுவான்.
ஆமாம், இப்போ நான் சபைக்கு வராமல் வீடு வீடாக போய் ஆடுகளுக்கு கேன்வாஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணாலும் நடக்காது. ஏன்னா ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கும், அன்னையனுடைய சத்தத்துக்கு பின் செல்லாது. அப்படி எசபேலுடைய போதகம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா இப்படி தான் சபையில் உள்ளவர். அப்போ இந்த மாதிரி இருக்கிற காரியத்தை சபையில் அனுமதிக்கக்கூடாது. இது உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொன்னால் சபைக்கு வெளியில் இருக்கிற ஊழியக்காரங்களை அழைத்து கொண்டு வரக்கூடாது. நீ மெய்ப்பனாக இருக்கிறாய், உன்னுடைய ஆடுகளை நீ தான் கவனிக்க வேண்டும். அப்படின்னா நீ மெய்ப்பனாக இருக்கிறதுக்கு அவசியமே இல்லையே, நீ மொத்தமாக இன்னொரு ஆள்கிட்ட விட்டுட்டு போயிடலாம்ல. அப்படி இன்றைக்கு ஊழியன்னு சொல்லிட்டு அநேகம் பேர் எடுத்துகிட்டு ஊழியம் செய்ய முடியாமல் வெளியிலேருந்து ஆளுகளை கொண்டு வந்தால் அது வந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படாமல் இதனால் கள்ள போதகங்களும் எசபேலுடைய போதகங்களும் இப்படி வந்து ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. எரேமியா 23:1-4 வரை வாசிப்போம்.
ஆடுகளை கெடுத்து சிதறடைந்த மேய்ப்பருடைய கையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாத்துக்கு என்ற தண்டனை உங்களை வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்போ ஆடுகளை கவனிக்காம இவன் பாட்டுக்கு எங்கே போகிறது, வெளியூரில் கூட்டம் இருக்குது எனக்கு அங்கே வெளிநாட்டில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் போய் எல்லா ஆளுகளையும் உள்ளே விட்டு அவன்லாம் கூலிக்கு ஆடு மேய்க்க வர்றவனுங்க. அப்போ என்ன பண்ணுவான், அன்னைக்கு வசூல் எப்படி கிடைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. நல்ல ஒரு எழுப்புதலில் பிரசங்கம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஊழியம் இருக்குது இதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசூல் அள்ளிட்டு போகிறதுக்கு தான் வருவாங்க. நாங்கள் பைபிள் ஸ்கூலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்க வருவாங்க, உடனே வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஊழியத்துக்கு யார் யார் வர்றது, இங்கே படிக்கிற பசங்களில் இங்கே ஒரு ஊழியம் இருக்குது எல்லா செலவும் அவங்களே கொடுப்பாங்க, நீ யார் யார் இந்த இதுக்கு வர்றது அப்படின்னு உடனே பேர் எழுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு சபை இந்த ஊழியத்துக்குன்னு ஜனங்களை படிக்க வைக்குது, படிக்க வைக்கிற இடத்துல வந்துட்டு பிரசங்கம் பண்ணுற மாதிரி வந்துட்டு இங்கிற பைபிள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை இன்னொரு சபைக்கு திருடிட்டு போகிற பார்க்குறாங்க. அப்போ நான் உடனே சொல்லிட்டேன், இந்த பிரசங்க இங்கே பண்ணக்கூடாது. எங்கேயாவது நாலு பேர் கிடச்சிட்டாங்கன்னா போதும், அவங்கக்கிட்ட என்ன ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாங்கிறது தான் ஊழியம் செய்கிறவனுடைய வேலை. அதனால் ஊழியம் நடக்குது மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி எங்கேயாவது போனீங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் திரும்பி வரும்போது சட்டை பிடிச்சிக்குவாங்க, பாக்கெட் லெவலாக இருக்குது எடு, இந்த ஊழியத்துக்கு வேணும் அந்த ஊழியத்துக்கு வேணும், அங்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்களோடையும் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர்றதே இல்லை. ஆண்டோடைய நியாய தீர்ப்பு வீட்டுக்கே வரும், நீ போனீங்கன்னா கேட்ட வசனம் உனி அங்கே நியாய தீர்ப்பு. சோத்திரம். சகரியா 11:4-6 வரை வாசிப்போம். மொத்தம் 3 மெய்ப்பர்கள் இருக்காங்க. மெய்ப்பர்கள் இன்னைக்கு லிஸ்ட் போட்டு பிரிச்சாச்சுன்னா 3 வகையான மெய்ப்பர்கள் இருக்காங்க. முதல் மெய்ப்பு என்ன பண்றான், வாசிப்போம் திரும்பவும். அவைகளை கொன்று போட்டு அப்படின்னு சொன்னா பைபிள் படிக்காது, என்னுடைய குத்தம் கிடையாது, நான் பிரசங்கம் பண்றதை அதோட முடிஞ்சு போச்சு. உழைச்சா போல செத்தா சாகு, அது உன்பாடு. உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை நான் கேட்க மாட்டேன். உன்னுடைய பிரச்சனையை நான் கேட்டு எனக்கு நான் நீ என் பிரச்சனைக்குள்ள ஆகணும். ஆவிக்குரிய நிலைமையில் வளர்றியா இல்லையா? படிச்சியா? படிக்கிறியா? படி, படிக்காட்டி பெயிலாக போ. ஆ, எட்டாம் வகுப்பு வந்து 8 வருஷம் படித்தாலன்னா 10 வருஷம் படித்தானா, அது உன் கதை. அப்படி வந்து ஆடுகளை கொன்று போடுகிறவர்கள். அதுக்கு அடுத்தது விக்கிரவன் பாருங்க என்ன சொல்றான், நாங்கள் ஐஸ்வர்யவான்களானோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றது பல இடங்கள்ல சொல்றாங்க. அதே சமயத்துல ஆடுகளை விக்கிரவனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான், ஏன்னா பணம் கிடைச்சது. எப்படி ஆடுகளை விக்கிறது? ஆடுகளை விற்கிற காரியம் எப்படி நடக்கும்? வியாபாரம் எப்படி நடக்கும்? சந்தையில் ஆடு விற்கிறது துண்டு ஒன்று வச்சுக்குவான். ஆமாம், போட்டு 50 ரூபாயா 100 ரூபாயா அப்படிங்கிற விரல் கணக்கு இருக்குது. இந்த சின்ன விரல்னா 25 ரூபா, இதுனா 50 ரூபா, 75 ரூபா, 100 ரூபா, இப்படி ஒரு கணக்கு இருக்குது. அது யாருக்கும் தெரியாமல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் ஆடுகளை விற்கிறது எப்படி நடக்குது? அப்போ தெரியாமல் தான் நடக்கணும். அப்போ ஆடுகளுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்க வேணாம். இந்த வியாபாரம் எப்படி சந்தையில் ஆடு விற்கும் போது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு துண்டை போட்டு கையிலேயே வந்து விரல் அமுத்தி அமுத்தி பேசி காசு கொடுத்துட்டு போகிறாங்களோ, அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையிலேயே ஆடுகளை விற்கிறது, அந்த வியாபாரம் நடக்கிறது அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் இவனும் இதே மாதிரி வியாபாரத்தை பண்ணிடுவான், ஆடுகள்னு சொல்ல மாதிரி ஓடி போயிடும். சோத்திரம் ஆடுகளை விற்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது. ஆமாம், இந்த சபைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கீழே இருக்கிற சபை தான், இது எங்கள் சபையுடைய பிரான்ச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு அங்கே காசு வாங்குறது. அப்போ காசு வந்தோடனே இவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி ஆண்டவர் எனக்கு பணத்தை கொடுத்தார். வெளிநாட்டுக்கு அல்லது ஏதோ ஒரு சபை கூட இணைஞ்சு நீங்கள் இந்த இதில் எங்கள் சபை போர்டு போ வச்சுங்க, மாதமான 1000 ரூபா தர்றோம். சில சபைகள்லாம் 5-6 போர்டு இருக்கும், எந்த பணம் கொடுக்குறவன் வரானோ ஆமாம் வரும்போது அந்த போர்டு அன்றைக்கி மாட்டிடுறது. கிராமத்து ஜனங்களுக்கு தெரியாது, பாவம் கிராமத்து ஜனங்களுக்கு தெரியாது. போர்டு மட்டும் நிறைய போர்டு வீட்டில் இருக்கு, இன்னார் வர்றாங்கன்னா அந்த போர்டு எடுத்து வச்சிடறது. அது வரமாட்டான், முதல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே வர்றது வியாபாரத்துக்கு. அப்படி அடிக்கடி பேரை மாற்றி 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 சபைக்கு வச்சு இப்படி பல அக்கௌண்ட்டில், இப்படி பேங்க்கில் 4 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு ஏமாற்றிட்டு தீரிகிறாங்களோ, அதே மாதிரி 4-5 போர்டை வச்சு சம்பாதிக்கிற ஆட்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறது என்னென்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியம் செஞ்சதுனால ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். எசேக்கியேல் 34:1 1-10 வாசிப்போம்.
கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்,
மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்கள் எல்லாம் இரையாய் போயின, காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாய் வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டுவிட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாக இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப கொள்ளுவேன் என்று சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன்.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிற தொழில் உனக்கு வேண்டாம், இவ்வளவு நாள் ஆடு மேய்ச்சது போதும், நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு வளர்ந்துருக்கிற என்னுடைய ஆடுகள்லாம் என்னாச்சு, நீங்களே மேய்ச்சிட்டீங்க, ஆடுகள்லாம் செதறி போச்சு, செதறி போய் என்ன சகல மலைகளிலும் சுற்றி திரிகிறது. அப்போ இன்றைக்கு மேய்ப்பர்கள் மேய்ச்சதுனால காயமானது சுகப்படுத்தலை. ஆமா, எல்லாத்தையும் ஆமா, வாரமான தீர்ந்தது காணிக்க தசம்பாக கொடுத்தியா அதை மட்டும் தான் கேட்கறத ஒழிய அவங்களுடைய ஆவிக்கிரிய நிலைமை எப்படி இருக்குது, என்ன குறை இருக்குது, அவங்களுக்கு என்ன காரியத்தை இருந்தால் விசுவாசத்தில் வளர முடியும் அப்படிங்கிறத பரிசோதித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு வரல. இப்படி இருந்ததுனால ஆடுகள் செதறி போச்சு. அப்படின்னா ஆடு மேய்க்கிறதுங்கிறது ஊழியம் செய்கிறதுங்கிறது ஒரு தொழிலாக நினச்சி தான் செய்கிறாங்க. ஆண்டவர் அழைத்தார், நாம் உண்மையாக இருந்து ஊழியத்தை செய்ய வேண்டும், ஜனங்களை நாம் விசாரிக்க வேண்டும், அவர்களுடைய காரியங்களை கவனித்து அவர்களுக்கு ஏற்றபடி ஒவ்வொருத்தருக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து அவருடைய ஆவிக்குரிய காரியங்களிலே வளர செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கவனிக்காமல் காணிக்க கொடுத்தியா, பொருத்தனை காணிக்க கொடுத்தியா, சபை கட்டணும் அதுக்கு நீ பொருத்தனை பண்ணு, நிறைய இடங்களில் சொல்கிறது பாருங்கள். பொருத்தனை வந்து அவங்களாம் மனசு வந்து தான் பண்ணணும். ஆனால் ஊழியக்காரன் என்ன பண்ணுவானா, எல்லாரும் பொருத்தனை பண்ணு பொருத்தனை பண்ணு பொருத்தனை பண்ணுன்னு அவ்வளவுதான். பாருங்கள் எப்படி ஆடு மேய்க்கிற வேலைன்னு பாருங்கள். இப்படி ஆடுகள் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்க்கும் சத்தம் தெரிஞ்சு போயிடும், உடனே சவாரி விட்டுரும். ஆமாம், திரும்பியே பார்க்காது. ஆமாம், ஒன்னா புல்லு கட்டு காமிச்சாலும் இங்கே ஆடு வராது. சோத்ரா, இப்படி இன்றைக்கு அநேகர்கள் ஊழியத்தை ஒரு தொழிலாக வச்சிருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 2:21 வாசிப்போம்.
போதும்.
இப்படி சபசபையா போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி களத்திற்கு சொல்லி காசு சம்பாதிக்கிறத விட்டு மனம் திரும்புவதற்கு, ஆமாம், இசபேலுடைய போதகத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் தவணை கொடுக்குறாரு. ஏப்பா, இது ஆண்டவருக்கு விரோதமான காரியம், வேதத்துக்கு புறம்பான காரியம், இப்படி போய் வசூல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு ரசிக்கப்படும் ரசிக்கப்படும் தவணை கொடுத்தாரு. 22 வாசிப்போம்.
இதோ நான் அவளை கட்டுக்கடையாக்கி அவருடனே உபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளேந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும்.
ஆ, போதும் போதும். இப்போ இசபேல் என்ன பண்ணியிருக்காருன்னு, ஆண்டவர் இசபேலுடைய போதகத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு என்னான்னு கேட்டீங்கன்னா, கட்டில் கடை ஆக்கிட்டார். அப்படின்னா என்ன, படுத்த படுக்கையாக இருந்து எத்திரிக்காது. அப்போ எந்திரிச்சாதான் நாங்கள் இங்கே போய் பிரசங்கம் பண்ண முடியும். படுத்த படுக்கையை படுத்துட்டா எப்படி இருக்கும், எங்கேயும் நடக்க முடியாது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இசபேலை கட்டில் கிடையாக மாற்றிட்டார். அப்போ இவனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவாக இருக்கும், சரி நானே சொல்லிடுறேன். ஏசையா 29:10-14 வரை வாசிப்போம். ஏசையா 29:10-14 வரை.
உங்கள் பஞ்சலை அடைத்து
ஞானதிருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அதனால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திகரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றார். அவர் இது என்னால் கூடாது, இது முத்திகரித்திருக்கிறது என்பார். அல்லது வாசிக்க தெரியாதவனுக்கு புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் அடைகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷராலே பொதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது.
போதும் போதும், இங்க கட்டில் கிடையாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு கணநித்திரையின் ஆவியை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். பாருத்தோக்கம்தான். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடிச்சு போயாச்சுன்னு வைங்களேன், மற்ற நாள் திடீர்னு ஊழியக்காரரை பார்க்க போனா நல்லா தூங்கிட்டு இருப்பார். அப்படி கரெக்ட். பேசும்போது பார்த்தீங்கன்னா தூக்கம் மயக்கமாக இருந்து பிரசங்க கேட்டாச்சுன்னா தூக்கமாக வரும். ஏன்னா அர்த்தம் இருந்தால் தான் நாங்கள் பிரசங்கத்தில். பைபிளை வாசித்தா என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஆண்டவர் முத்திரை போட்டிருக்காரு, இது யாருக்குமே தெரியாது. அப்போ யாருக்குமே தெரியாத வசனத்தை ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு எழுதி கொடுக்கணும், அவரே வச்சுருக்கலாமில்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது கடைசி காலம் வரைக்கும் முத்திரை போடு. அப்போ கடைசி காலம் வந்துருச்சுன்னா அந்த முத்திரை உடைக்கப்படும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறதுன்னா ஆண்டவர் வர வரைக்கும் இந்த முத்திரை உடைக்கவே முடியாது, அது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் ரகசியமாக வச்சுருக்காரு. அப்படி தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது முத்திரை போட்டிருக்குது முத்திரை போட்டிருக்குது, இதை கேட்காது அதை கேட்காதுன்னு சொல்லி வாய் அடைச்சி தூக்கம் மயக்கமாக இருந்து தூங்குறவன் புலம்புனா திடீர்னு தூக்கத்தில் எழுப்பி ஏதோ ஒன்று கேட்டான் எப்படி புலம்புவான், அந்த மாதிரி பிரசங்கம் இருந்தா எப்படி இருக்கும். அதனால் எசபேலுடைய போதகத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் கணநித்திரையின் ஆவியை கட்டளையிடுகிறார். ஏசாயா 5:11-16 வரை வாசிப்போம்.
அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்ய சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் நாவரண்டு போகிறார்கள். அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களின் கழிவுறுகளும் அதற்குள் இறங்கி போவார்கள். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான். மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போம்.
போதும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் கூடியிருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஊழியத்தில் திரளான ஜனங்களை நாம் பார்க்கலாம். சில இடங்களில் நல்ல எழுப்புதல் கூட்டம் நடக்கும், நல்ல இசைக்கருவிகளை வச்சு பயங்கரமான சந்தோஷமான ஆரவாரம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் எப்படி நடக்குது, இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க இசைக்கருவியில் வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளே என்ன கலந்துருக்குதுன்னா கலப்பான சாராயம். அப்படின்னா தேவனுடைய வசனத்தை கூட கலப்படம் பண்ணி நல்ல திட்டம் பண்ணி எல்லா இசைக்கருவிகளை வச்சு வாசிப்பாங்க, ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை சிந்திக்கவே மாட்டாங்க. அப்போ திரளான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாதாளத்துக்கு போகிற மாதிரி போகிறாங்க. திரும்ப இன்னொரு தடவை வாசிப்போம். ஏசாயா 5:11-16 வரை.
சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளோடு கலப்படம் பண்ணி அதை இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் சொல்லி திட்டம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஐயோ. அதுக்கப்புறம்
அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதும் இல்லை,
பாட்டு பயங்கரமா இருக்கும். இசை கருவிகளோட இசை நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறது. சினிமாக்காரன் அப்படித்தான் இருக்குன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருந்தால் என்ன அர்த்தம்? நல்ல ஆவிக்குரிய எழுப்புதல் கீதங்கள் பாடப்படும் சொல்லி இசைக்குழுவினர் பேரும் வரைக்கும் போட்டுருவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆளாவது தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறானான்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு அடுத்து வாசிப்போம். அறிவு இல்லாதனால எல்லாம் அங்க ஓடுறாங்க, கூட்டமா எங்க இருக்குது அங்க ஓடுறாங்க. கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போயிறார்கள் அப்படின்னா ரொம்ப மதிப்புக்குரியவன் பட்டினி, ஆவிக்குரிய பட்டினி அங்க இருக்குது, ஒண்ணுமே இல்லை சரக்கு இல்லை. ஆ அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
அவர்களுடைய திரளான கூட்டத்தால்
அதை கேட்கிற திரளான கூட்டத்தார் ஆவிக்குரிய ஜீவ தண்ணீர் கிடைக்கும் சொல்லி போறாங்க, ஒண்ணுமே கிடைக்கலங்க. கூட்டம்தான் பெருசா இருக்குது, பாட்டு தான் ரொம்ப பலமா இருக்குது. கனமுள்ளவர்கள் பட்டினியில சாகிறான், ஆவிக்குரிய பட்டினியில இருந்து அவன் சாகிறான். கேட்கிற ஜனங்கள் தாகத்துக்கு தண்ணி இல்லாம, நித்திய ஜீவ தண்ணீர் இல்லாம இவன் சாகிறான். ஆனா கூட்டம் பயங்கரமா இருக்குது. கூட்டம் பலமாக இருக்குது அப்படின்னா அங்கே ஆவிக்குரிய ஆகாரம் அங்கே கிடைக்காது. ஏன்னா அவனும் பட்டினி, பட்டினியாக இருக்கவன் இன்னொருத்தனுக்கு சாப்பாடு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அவன் இன்னொருத்தங்கிட்ட பிடிச்சிட்டுமா சொன்ன மாதிரி திரளான ஜனங்க போயிருக்காங்க. என்னமோ ஆண்டவருடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் கிடைக்கும், நல்லா தம்முடைய தாகத்துக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போனால் அவன் அவங்க அதை உட்காந்து பாடிட்டு கிடப்பான். காரணம் என்னன்னா ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்படி அவர் அவருடைய கையிலே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து சிந்திக்காம நிறையா பேர் போகிறத, நல்ல இசைக்கருவிகளோட பாட்டு பாடுற சபையங்க, பெரிய சபையங்க, ஏசி போட்டிருக்கிற சபையங்க, சேர் டேபிள் போட்டிருக்கிற சபையங்க, பணக்காரங்க போகிற சபையங்க, அல்லது நம்ம ஜாதிக்காரங்களாக சேர்ந்து போகிற சபையங்க, அப்படி தேடி தேடி போய் கடைசியில் நான் வறண்டு வர்றாங்க. நித்திய ஜீவ வார்த்தைகள், மனசுக்கேற்ற வார்த்தைகள் ஒன்றுமே கிடைக்காது. காரணம் அங்கே பிரசங்கியாரே பட்னியாக இருக்கிறார். அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
அது நிமித்தம் தன்னை பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும்
கப்பல் மாதிரி தான், பெரிய நல்ல ஆட்டம் பாட்டம் பாடி கடல் இறங்கின மாதிரி இன்னைக்கு திரளான ஜனங்கள் ரொம்ப அநேக ஆயிரங்கள் கூடியிருந்து தேவனை ஆராதிக்கிற மாதிரி ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எல்லாத்தையும் ஆண்டவர் பாதாளத்தை கொண்டு போய் தள்ளுறாரு. காரணம் ஒருத்தனாவது தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. கூட்டத்தில் கோயிந்தா போடுற எதுக்கு வேண்டி? அது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அங்கே ஓடுவாங்க, இங்கிருந்து திருநெல்வேலிக்கு ஓடுவாங்க, திருநெல்வேலியில் இருக்கிறவங்க மெட்ராஸுக்கு வருவாங்க. ஆமாம், இந்த இந்து விக்கிரகங்களை பின்பற்றுறவங்க பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கிறவன் பழனிக்கு போவான், பழனியில் இருக்கிறவன் திருப்பதிக்கு வருவான். அந்த மாதிரி இன்றைக்கு தேவனுடைய காரியங்களில் இங்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, இங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை இல்லை, நம்ம அந்த ஊருக்கு போகணும் பாருங்கள், அப்போ தான் சரியாகும். அந்த ஊரில் இருக்கிற சொல்லுவான் இதெல்லாம் ஒன்றும் சரியில்லைங்க, நம்ம அந்த ஊருக்கு போகணுங்க, இங்கும் அங்கும் ஓடி அலைவாங்க, ஆனால் ஒன்றும் கிடைக்காது. காரணம் தேவனுடைய வார்த்தை அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருக்கிறது, இதை விட்டு போட்டு ஓடுறான். காரணம் வாசிக்காமல் இருக்கிறதுனாலையும் சிந்திக்காமல் இருக்கிறதுனாலையும் இந்த ஜனங்கள் சங்காரமாக்கிறார்கள். அப்போ கள்ள தீர்க்க தரிசியில் கொண்டு வந்தால் அவன் வந்து நல்லா தூக்கம் வர பிரசங்கம் பண்ணுவான், அவனும் தூங்கிட்டு தான் இருப்பான். அதை கேட்குறவனு அதே மாதிரி பட்னியாக இருந்து நான் வறண்டு போய் கடைசியில் நேராக பாதாளத்துக்கு தான் போச்சேன். அப்போ தேவன் சொல்கிற இந்த தீர்த்தீர சபையில் ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் வெளியிலேருந்து ஆளுகளை கொண்டு வந்து ஊழியம் செஞ்சு ஜனங்களை வந்து இப்படி சிதறடிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உண்மையிலே எனக்கு ஒரு குறை உண்டு. 23 வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:23.
அவளுமே எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றையும் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளுடையே பலன் இருக்கேன்.
ஆ போதும் போதும். இப்படி இந்த இயேசுவினுடைய போதகத்தை பின்பற்றி போறவனுடைய ஆவி ஆத்மா சாகவே சாகும். ஆனாலும் அதில் நல்ல காரியங்களை செய்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கவுங்களுடைய இருதயத்தினுடைய சித்தைகளுக்கு ஏற்றபடி தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பார். எரேமியா 17:9-11 வாசிப்போம். எரேமியா 17:9-11 போதும். அப்போ தேவனே பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய இருதய சிந்தனைகள் என்னங்கிறது பரிசோதிக்கிறார். அவனுடைய இருதயத்திற்கேற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி வந்திருக்குதுன்னா நம்முடைய இருதய சிந்தனைகள் தேவனை நோக்கி எப்படி பார்க்கிறது, இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை நாம் எந்த அளவுக்கு நோக்கி பார்க்குறோம், நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை எப்படி நாம் சிந்தித்து தியானித்து அதன்படி நாம் செயல்படுகிறோம். வாய் அளவில் மாத்திரம்தான் நாம் ஆண்டவருடைய காரியங்கள் இருக்கிறோமா அல்லது இருதயத்திலையும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் சமீபமாக இருக்கிறோமா என்கிறதை ஆண்டவர் அங்கிருந்து பார்க்குறாரு. யாரும் போய் கோல் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவருக்கு தெரியாத ஆண்டவரே நான் இவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அட்வொகேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா யாருக்காக யார் ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்கவுங்களே ஜபம் பண்ணலாம். ஆமாம், வேண்டாம், எனக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க, உங்கள் மூலம் அந்த ஜபம் கேட்கப்படும் சொல்லி இன்னொருத்தரங்கூட சொல்ல வேண்டாம். அதனால தான் ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டப்போ தேவாலயத்தினுடைய திரைச்சலையே ரெண்டாக கழிச்சிட்டாரு. ஆனால் அன்னைக்கும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசாரியன் தேவைப்பட்டான், ஜனங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்தும்படி ஒரு ஆசாரியன் அன்னைக்கு தேவைப்பட்டான். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்முடைய பாவங்களை நம்முடைய இருதய சிந்தனைகளை நாம் வெளிப்படுத்துவதற்கு நேரடியாக நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போகலாம். அதனால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணுக்கு ஒரு அவசியமும் இல்லை. அதனால் ஒவ்வொருத்தருடைய இருதய சிந்தனைகளை பார்த்து அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் அப்படி தான் செய்கிறார், வருகிற நாட்களையும் அப்படி தான் செய்கிறார். அப்போ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையினுடைய பங்கு எவ்வளோ இருக்குதோ அதற்கேற்ற ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அதை விட்டு போட்டு நாம் என்ன ஆட்டம் போட்டு நம்ம என்ன சேர்த்தாலும் கடைசியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவன், அதை கடைசி வாசிப்போம், அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவன் ஆமாம் முட்டையிடுவான், அப்புறம் அடைய காப்பான், அப்புறம் குஞ்சு பொறிக்காது. அப்படின்னா முழுமை அடையாதாங்க. ஆமாம், எல்லாம் நம்ம கைக்கு வந்த மாதிரி இருக்கும், ஆனால் கையில் எடுத்து சேர்த்து வரும்போது நம்முடைய அனுபவிக்க முடியாத நிலைமையில் நம்மளை விட்டு அது போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு சமயமாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்திலே தீமை இருக்காது. தேவனுடைய ஆசீர்வாதத்திலே ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்படியாக கள்ளத்தீர்க்க தரிசனங்களை பின்பற்றுகிறவர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக கலப்புள்ள சாராயத்தை பின்பற்றுகிறவர்கள் ஆட்டம் பாட்டம் நல்லா சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆடி பாடி பாதாளத்தில் இறங்குவோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்குள்ளே இருந்தாலும் நம்முடைய இருதய சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்குது, இது இன்னொரு நாளைக்கு நாம் பார்ப்போம்.